அப்படி எல்லாம் எனக்கு வரல சார். டிவிக்குள்ள இன்னொரு பிக்சர் அண்ட் பிக்சர்னு பாக்கல நீங்க, அதே மாதிரி வரலாம், இன்னைக்கு வரலாம், நிஜாத ஜென்மாவில வராம போதலாம், இப்பொழுது வரலாம். ஆகையால் அதுக்கு என்ன பேரு? அதுக்கு ஸ்வப்ன ஸ்வப்னம்னு பேரு. ஸ்வப்னத்திலேயே ஒன்னும் தெரியாமல் தூங்கி விட்டான், அதுக்கு ஸ்வப்ன சுஷுப்தின்னு பேரு. இதே மாதிரியே சுஷுப்தி ஜாக்கிரதை, சுஷுப்தி ஸ்வப்னம், சுஷுப்தி சுஷுப்தி. காட நிதிர அடிச்சு போட்டாமல எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறான், அதான் சுஷுப்தி சுஷுப்தி. சில பேர் சுஷுப்தியிலேயே இருப்பா, யாராவது சத்தம் வந்தா கண்ணை திறந்தா மறுபடியும் தூங்கிடும், பூனை மாதிரி கண்ணை திறப்பா மறுபடியும் தூங்கிவிடும். அதுக்கு என்ன? சுஷுப்தி இல்ல ஸ்வப்னம். சில பேர் சுஷுப்தியிலேயே பேசுவான், எழுந்து நடப்பான், அதுக்கு சுஷுப்தி ஜாக்கிரதை. இப்படி ஜாக்கிரத்துல ஜாக்கிரத் ஜாக்கிர ஜாக்கிர ஸ்வப்னம் ஜாக்கிர சுஷுப்தி, ஸ்வப்னத்துல ஸ்வப்ன ஜாக்கிர ஸ்வப்ன 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 சுஷுப்தி, சுஷுப்தியில சுஷுப்தி ஜாக்கிரதை சுஷுப்தி ஸ்வப்னம் சுஷுப்தி சுஷுப்தி. ஏதாவது என்ன சுவாமி ஆச்சு? இது மூணு அவசியம் மும்மூணா எடுத்து ஒன்பதாச்சு. இந்த மூணு ஒன்பதையும் இதையும் மறுபடியும் ஒன்பது ஒன்பதா பிரிச்சிருக்காரு யோக வாசத்துல. ஏதாவது என்ன ஆச்சுனர், 81 நிலைகள் இருக்கிறது. அனாவசியமா எங்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் முன் பாண்டவன் எடுத்து வாதிக்க வந்திருக்கேன், இது ஜாகர சோப்பனம் சுழுத்தி தான் நினைச்சேன். நீங்க பாத்ததுன்னா வேதாந்தமே வேண்டாம் போயிடும் நினைக்காதையும். அதனால என்ன இதோட நிறுத்தின்ற. ஆகையால் நம்மளுடைய சுரூபமானது பரம விசித்திரமா இருக்கு. உலகம் நமக்கு இத்தனை எதனர் மனஸ்பந்திதமேவா, இந்த மனசனுடைய அசை இதனால் தான் ஏற்படுறது. ஆகையால் இந்த ஸ்பந்தம்ங்கிறது வெறுமை கான்செப்ட், அவ்வளவு சுலபம் இல்லது. இதை வச்சுட்டு அபினவ குப்தாச்சாரியெல்லாம் ஸ்பந்த காரிகைகள்னு வச்சுட்டு ஸ்பந்தத்தை வச்சு ரொம்ப பேசியிருக்காவல். ஆனா இந்த மனஸ்பந்திதமாகத்தான் எல்லாமும் இருக்கு. ஆனா இத்தனையும் எங்கே நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, பிராணாத்மனா அவஸ்தானம் இவைகள்லாம் பிராணாத்மனா பிராணஸ்வரூபமாகவே இந்த விஸ்வன் இருந்து கொண்டிருக்கிறான். வலது கண்ணில் இருந்து மனசுக்கு வந்து இதயத்துக்குள்ள இருந்து இதயத்துக்குள்ள பிராணனாக இருக்கிறான். அதில் என்ன எடுத்து, ஒரே விஸ்வனே விஸ்வனானவன், ரூபத்தை பார்க்கும் பொழுது விஸ்வனாக இருந்தான், கண்ணை மூடிண்டு மனசனால் அதை நினைக்கும் பொழுது சைத்தியசனாக ஆனான், அந்த தரிசனமும் சரணமும் ரெண்டும் போனப்புறம் அவனையே பிராக்ஞனாக ஆனான். ஆன பிறகு இப்ப என்ன ஆயிட்டான்? பிராணனாக இருக்கிறான். பிராக்ஞன் பிராணனாக ஆயிடுது. எங்க இருக்கு? பிராணோக்கியவ ஏதான் சர்வான் சம்ரத்தே இதி ஸ்ருதே. இதுதான் ஸ்ருதியானது. பிராணோஹி ஏவ, இந்த பிராணன் தான் ஏதான் கீழே இருக்கக்கூடியதான 19 பதார்த்தங்களையும் சர்வான் எல்லாவற்றையும் சம்ரந்தே தனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறது. சம்பர்க்க வித்தியன்னு சாந்தோக்கியோபனிடத்தில் சொல்லியிருக்கேன். இந்த பிராணனானவர் நமக்கு இருக்கக்கூடியதான உருப்படிகளை எல்லாவற்றையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்கிறார் தூக்கும் பொழுது, தூங்கும் பொழுது. ஆகையால் தூங்கும் பொழுது நான் கண்ணால பார்க்கல, காதால கேட்கல, மூக்கால மாறல, ஒரு காரியத்தையும் நான் பண்ணவில்லை முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தூங்கும் பொழுது. என்ன ஆச்சு? அவைகள்லாம் எல்லாம் மனசுக்குள்ள ஒடுக்கி விட்ட, பிராணனுக்குள்ள ஒடுக்கி விட்டன. ஏன் பிராணனுக்குள்ளன்னு சொல்றேன், மனசுல சொல்லப்படாத, இந்த மனசும் இல்ல சுவாமி, மனசும் வேலை செய்யல. மனசு சொப்னத்துல வேலை செஞ்சது, தூங்கும் காலத்தில் மனசும் வேலை செய்யவில்லை. இப்படி மனசும் வேலை செய்யாமல், ஆனா எது மட்டும் வேலை செய்யறது? பிராணையே வஜாகரதே, பிராணம் மட்டும் முடிச்சுட்டு இருக்கார், பிராணம் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கார். பிராணே நரட்சன் குலாயம் அமிர்தரித்வா காமம் அப்படின்னு பிரதாரண்யத்துல அவர் இந்த சரீரத்தை காப்பாற்றுவதற்காக பிராணனை மட்டும் முழுக்க வச்சிருக்காராம். நீரும் தூங்கி விடாதும், நீதி பேர் எல்லோரும் தூங்கட்டும் அப்படின்னு பிராணனை மட்டும் தூங்காமல் இருக்கணும் என்று பகவான் சொல்லியிருக்கார். ஆகையால் பிராணன் தூங்க மாட்டார். பிராணன் தூங்கினா அவ்வளவுதான் க்ளோஸ், மீதி பேரை தூக்க வேண்டியதுதான் இவர். பிராணம் தூங்க மாட்டார், தூங்கப்படாது. ஆகையால் என்ன ஆயிடுதுன்னா, இந்த பிராணம் மட்டும் முடித்து கொண்டிருக்க மீதி பேர் எல்லோரும் தூங்குகிறார். தூங்குறவர்கள்லாம் அவருடைய காரணமான அந்த பிராணம் நடத்துல போய் ஒழுங்கிறது. இப்ப இப்படி இருக்கும் இல்லையோ? அதே விதமாக மகாப்பிரளய அவஸ்தையில என்ன ஆறுத, இந்த பூமியோ நெருப்போ ஜலமோ மற்ற எல்லா பதார்த்தங்களோ எல்லாமும் வாயுவில போய் ஒழுங்குகிறது. ஆகையால் வாயுர்வாவ சம்பர்க்கஹ, வாயுவ சம்பர்க்கம்னு சொல்லிருக்கு, அதே போல பிராணன சம்பர்க்கம்னு சொல்லிருக்கு. ஆகையால் விஸ்வனோ தைஜசனோ பிராஜ்ஞனோ எல்லோரும் பிராணனிடத்தில் ஒடுங்குகிறார்கள் அப்படின்னு. பிராணாத்மன அவஸ்தானம் பிராணோ கேவ ஏதான் சர்வான் சம்பிரந்தே இது ஸ்ருதே. இதுவரைக்கும் விஸ்வனுடைய நிலைகளை பார்த்தோம். தட்சிணாட்சி முக்கே விஸ்வ, அது வரைக்கும் தான் ஆயிருக்கு மூலத்துல கௌடபாத காரிக்கையில. இதுவரைக்கும் ரெண்டு கிளாஸ்ல தட்சிணாட்சி முக்கே விஸ்வங்கிற பதத்துக்கு தான் வைக்காம இருக்கு. மனசியந்தஸ்து தைஜச அப்படின்னு ரெண்டாம் பாதம் இருக்கு, அதுக்கு வியாக்கியானம் பண்றார். தைஜச ஹிரண்ய கர்ப்பா மனஸ்தத்வாத் லிங்கம் மனஹ மனோமயோயம் புருட இத்யாதி ஸ்ருதிப்யஹ அப்படின்னு. இங்க தைஜசா ஹிரண்ய கர்ப்பா, தைஜசன் என்கிறவர் ஹிரண்ய கர்ப்பர். ஏன் மனசுல இருப்பதனால். மனசுனா என்ன, வெறும் மனசு மட்டுமா? இல்ல, லிங்கம் மனஹா, மனசு என்கிறதுக்கு லிங்க சரீரம் என்று பெயர். மனோமயோயம் புருடா இத்தியாதி ஸ்ருதிப்யா அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றதல்லவா. ஆகையால் இப்பொழுது தைஜசனுக்கும் ஹிரண்ய கர்ப்பருக்கும் அபேதத்தை சொல்லியிருக்கார். இதை நான் வியாக்கியானம் மந்திரத்தினுடைய வியாக்கியானம் நாம் பார்க்கும் பொழுது தைஜசனை வந்து விஸ்வன் வந்து வைஸ்வானரர் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் சப்தாங்கான்னு ஒரு பதம் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அயமாத்மா பிரம்மா என்று கை கூப்பி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் பிரம்மம் என்று சொன்னதான ஸ்ருதி, 19 உருப்படிகளை உபயோகப்படுத்துகிறார்னு சொல்லக்கூடியதான ஸ்ருதி, எஞ்சான் உடம்புல இருக்கக்கூடியதான ஜீவனை மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆனால் விஸ்வன் என்கிறவன் இந்த எஞ்சான உடம்புல மட்டுமல்ல, சர்வ வியாபகனாயிருக்கிறார். சர்வ வியாபகனாயிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வைஸ்வானரன் என்று பெயர். இந்த விஸ்வனும் வைஸ்வானரும் ஒருவர்தான் என்று சொல்வதற்காக சப்தாங்கு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி சப்தாங்கத்வம் இந்த வைஸ்வானகமோ தெய்வ தேஜா கட்டோர் விஸ்வரூபா பிராண பிரதேவரோபாத உரகேவரோபி இப்படின்னு வரிசையாக சொல்லிருக்கேன். இந்த 17 அங்கங்கள்ல நான் சொன்னேன். ஆகையால் விஸ்வனும் வைஸ்வானரும் ஒண்ணு என்று முதல் மந்திரத்துல சொல்லியாச்சு. ரெண்டாவது மந்திரத்துல எப்படின்னா எல்லாம் அதே தான். முதல் மந்திரத்துல என்ன சொன்னமோ அதுதான். முழித்துக் கொண்டிருக்கிற காலத்துல விஸ்வன், தூங்குற சொப்னம் பார்க்கிற காலத்துல தைஜசம் அப்படின்னு சொன்னோம், நம்பிட்டோம். ஆனா இந்த தைஜசனும் ஹிரண்ய கர்ப்பரும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன, அது மாதிரி இதுன்னா சரின்ட்டோம். ஆனா ஆக்சுவலா எப்படின்னு பார்த்தா அது மாதிரின்னு அங்கேதான் புரியறது, இங்க புரிய மாட்டேங்குது. தைஜசன் எப்படி ஹிரண்ய கர்ப்பாவார்? ஹிரண்ய கர்ப்பர்னா என்னது? இந்த சந்தேகங்கள்ல மனசுல நிற்க அதை சொல்றதுக்காக தான் மனசு அந்தஸ்து தைஜசா அப்படின்னு ரெண்டாவது பாதம் சொன்னார். மனசு அந்தஸ்து தைஜசா, மனசுக்குள்ள இருக்கிறவ தைஜசன் அவ்வளவுதான் புரியுது. இந்த தைஜசனும் இரண்டைகள் வரும் எப்படி என்கிறது நமக்கு புரியல. அதை சொல்றதுக்காகத்தான் மேல் பாகம் பாஷ்யம் வருது. இத நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சின்னதான ஒரு காரியக்கிரமம் இருக்கு. நம்ம சாஸ்திரியவர்கள் ஹஸ்தாமலகீயம் எனக்கூடியதான கிரந்தம், ஹஸ்தாமலக்கர் பண்ணியதான கிரந்தம், 12 ஸ்லோகங்கள். ஆச்சாரியாளுடைய சிஷ்யராக இருந்து கொண்டு பகவத்பாதாளுடைய திருமுக மண்டலமாக பிரஸ்தானத்தில் எங்களை பகுவாரங்கள் சிரவணம் பண்ணி அதை தான் அனுபவித்து அனுபவித்ததான அந்த ஸ்வரூபத்தை தனக்கு தெரியாமல் தானா எடுத்து சொன்னதான கிரந்தம். அவ எல்லாம் தானா எழுதணும்னு எழுதின கிரந்தங்கள், எழுதணும்னு எழுதின கிரந்தங்கள் சிலதுண்டு. அது என்னது? நைஷ்கர்மிய சுத்தி, பிரதாரண்ய வார்த்திகம், அது போல வார்த்திகாதி கிரந்தங்கள்லாம். ஏன்னா அதுல இந்த சாஸ்திரம் இல்லாம நல்ல மற்ற சாஸ்திரங்களும், அந்த சாஸ்திரங்கள கூட பூர்வபட்ச சித்தாந்தங்களும், இவைகள் எல்லாம் வச்சிருந்து இப்படி பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு சொல்லி தர்ஜன பர்ஜனைகள் எல்லாம் பண்ணி இருக்கக்கூடியதான கிரந்தங்கள், சுரேஸ்வராதிகிருதமான கிரந்தங்கள் இருக்கு. ஆனா இந்த கிரந்தம் இப்படி அது அப்படியே தானா இதயத்திலிருந்து வெளிப்பட்டதான ஒரு கிரந்தம். அவ்வளவு அழகா அந்த கிரந்தம் என்னதான் இருந்தாலும் லேபர்டு கன்ஸ்ட்ரக்ஷனை விட தானா பொங்கி வரக்கூடியதான ஒரு கிரந்தத்துக்கு ஒரு விசேஷம் ஜாஸ்தி. பக்தியாவேசத்தினால வந்ததான ஒரு கிரந்தம். அந்த ஸ்லோகங்களை ஆச்சாரியாலே பார்த்து
இதுவரைக்கும் பிரஸ்தான திரயத்தில் என்ன அம்சம் இருக்கோ அது தானாக உங்ககிட்டயே வந்திருக்கேன்னு சொல்லி, குருவா இருக்கக்கூடியதான பகவத்பாதன் சிஷ்யன் எழுதினதான அஸ்தாமலக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார். இது லோகத்தில் ஒரு விசேஷமான ஒரு பதார்த்தம். ஏன்னா ஆச்சாரியால் எழுதினதான கிரந்தத்துக்கு சிஷ்யால் வியாக்கியானம் பண்றது நியாயம், அல்லது பையன் வியாக்கியானம் பண்றது உலகத்தில் கண்டிருக்கும். இது என்ன எழுதினர், இது சிஷ்யன் எழுதின கிரந்தத்துக்கு ஆச்சாரியரை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எதற்காக? இந்த சிஷ்யன் ஆச்சாரியன் என கூறுகிறான சம்பந்தம் இங்க இல்ல. இங்க தத்துவமானது பெறும்போது அது யாரு சொன்னாலும் நான் தயாரா இருக்கேன் இப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணினர். கிரந்தம் சின்னதா இருந்தாலும் பகவத்பாதால இது ரொம்ப நன்றாக இருக்கு என்று கருதி அதுக்கு தானே ஒரு வியாக்கியானம் பண்ண முயற்சி பண்ணினார். அதை எழுதி முடித்தார்னு சொன்னேன்னா அந்த கிரந்தமானது எவ்வளவு சிறந்ததுங்கிறதுக்கு வேற எக்ஸ்டர்னல் ப்ரூஃப் வேண்டியதில்லை. அத 12 ஸ்லோகங்கள்ல உபநிஷத்துகள்ல இருக்கிற எல்லா ரசத்தையும் கூட்டியிருக்க. முதல் ஸ்லோகமே மனப்பிரேரயிதாரம்னு சொல்லி கேனோபனிஷத்தினுடைய ஸ்வரூபம் முழுக்க ஒரு ஸ்லோகத்துல, அதே போலயே சாந்தோக்கியத்தில் இருக்கிற அம்சங்கள்லாம் ஒரு ஸ்லோகத்தில், அப்படி ஒவ்வொரு ஸ்லோகமும் வசிக்கிற காலத்தில் நமக்கு அந்தந்த உபநிடத்தில் இருக்கக்கூடியதான சகல தத்துவங்களும் சம்பிண்டிதமாக இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியதான கிரந்தம். அத பகவத்பாதாவுடைய வியாக்கிய வேற இருக்கு. இப்படி இருக்கிற காலத்தில் ஆதுனிகமாக என்ன ஆயிடுதுன்னு ரெண்டு, ஒரு அம்சமானது சம்ஸ்கிருதம் வாசிச்சா ரொம்ப பேருக்கு புரியல. காரணம் என்ன, சம்ஸ்கிருதம் 80 இருக்கு நமக்கு, இது போகப்படாத ஒரு பாயிண்ட் இருக்கு. ரொம்ப பேருக்கு சம்ஸ்கிருதம்னா என்னதுன்னு தெரியாது.
நம்ம தமிழ்நாட்டில் சம்ஸ்கிருதம் எங்கே உங்களுக்கு வந்துட போறதோங்கிறதுக்காக தேவநாகரி ஸ்கிரிப்ட் கூட நமக்கு தெரியப்படாதுன்னு ஹிந்தியே எடுத்துட்டோம். இருந்தாலும் பிரதியோகி விதியா லோகத்தில் இருக்கிறவள ஹிந்தி நிறைய வாசிச்சிருக்க. இந்தியா முழுக்க நிறைய ஹிந்தி யாரையா வாசிக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான் மனுஷன் தான். என்னமோ பிராயோ நேதி ஸ்ருதி விஷயத்தை விஸ்வ மாதுரிய ஹேதுன்னு நீலகண்டதி சொன்ன மாதிரி பண்ணாதேன்னு சொன்னா அது பண்றாளோ, அது என்னமோ தெரியல, இது போகல அப்படி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த சம்ஸ்கிருதமானது ரொம்ப ஓரளவுக்கு கட்டமா இருக்குங்கிறதுக்காகவும், அதோட இல்லாமல் அது சம்ஸ்கிருதம் கட்டமா இருந்தாலும் யாரு வாசிக்கிறாளோ வாசிக்கட்டும், இதை நான் தர்க்கமா பண்ணினேனால் என் மனசானது அதுலயே ரொம்ப நேரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான ஒரு எண்ணத்தில் அத ஆங்கில பாஷையில தர்க்கமா பண்ணி அந்த மூலம் எப்படி சொல்றதோ அந்த மூலத்துக்கு அப்படியே வேர்டு பை வேர்டு டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் அதனுடைய ஹிருதயத்தை தான் அறிந்து தானும் அனுபவித்து அந்த பகவத் பிரசாதத்தின பகவத்பாதாவுடைய பிரசாதத்தை அடைஞ்சு அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, இதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஏதோ எப்படியோ போறதுன்னு தானே அதை கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து டைப் பண்ணி அவருடைய கடகரையும் அதோட சேர்த்து வச்சுட்டு அப்படி ரொம்ப நாள் அதை சிரமப்பட்டு நமக்கு பாடக லோகங்களுக்கு இத்தனை நாளாக அஸ்தாமலக்கியம் ஆங்கில பாஷையிலேயே இருந்ததான ஒரு கிரந்தத்தை நாம் இன்னைக்காவது படிக்கலாம். ட்ரெயின்ல அப்படி போயிட்டு இருக்கிற காலத்திலயும் ஒரு ஈஸி சிம்பிள் ரீடிங் கொடுக்கறா போல, இது பாருங்க எவ்வளவு கட்டமான விஷயத்தை எவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் புரியும்படியும் ஒரு சாதாரணமாக எல்லோருக்கும் வரும்படியும் அதை பண்ணி வச்சிருக்காரு. இது எதுக்கு என்ன, இது மார்க்க தர்சனா மகாத்மானது, இது போல நாமும் பண்ணணும்னு வழி காட்டியிருக்காரு விவகாரம் முழுக்க. ஏன்னா இதுக்கு முன்னாலேயே நாராயணியம்ங்கிற கிரந்தத்துக்கு ஆங்கிலத்தை தர்ஜமா பண்ணியிருக்கார். அதுக்கு சின்மயானந்த இன்ட்ரோடக்ஷன் எழுதுற காலத்துல ஒரு சாஸ்திர வியுத்பன்னரும் லௌகிகரும் இது போல கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுவார் நான் இது வரைக்கும் நினைச்சு பார்க்கறேன். அது மாதிரி இருக்கிற இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க. ஆனா அந்த நாராயணியம்ங்கிற கிரந்தம் அவ்வளவு சுலபம் இல்லாது, அது கல்கண்ட கடிச்சு சாப்பிடுற போலது. அது சாதாரணமாக வியாக்கியானம் ரொம்ப நன்னா தான் பண்ணியிருக்க, அந்த வியாக்கியானமானது பண்டிதாளுக்குத்தான் புரியும். இவர் எழுதின டிரான்ஸ்லேஷன் இல்ல, அதுக்கு வேலை அந்த பழைய வியாக்கியானங்கள்லாம். அதோட மட்டும் இல்லாமல் அதுல வியாக்கரணத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் அதை நம்ம வாசிண்டே போயிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி தோன்றதோ தெரியல. எனக்கு ஒரு அம்சம் என்ன, ஒரு பக்கத்தில் இவ்வளவு பக்தியா எழுதியிருக்காரு ஒரு அம்சம் தெரியுது, அதை விட மேல் நோக்கி வியாக்கரண சம்ஸ்கார பிராபல்யமோ தெரியல. ஒவ்வொரு பதிலும் எந்த தாத்துல இருந்து வந்திருக்கு, என்ன பிரச்சனை இது, லுங்கா லங்கா என்ன பிரார்த்தனை, ஏன் இப்படி போட்டிருக்காரு, ரூபம் அப்படி வரணுமே, இப்படி வேற மனசு போறது என்ன, அது வியாக்கரண வேணும்னு வச்சுங்களேன். அதனால வியாக்கரண பாடம் வேற சொல்லிக்கொண்டே இருந்தா என்னாச்சு, அதெல்லாம் ஞாபகம். அப்படி அந்த ஒரு பிரதிபந்தகமும் இல்லாமல் இந்த கிரந்தத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா ஆனந்தமா இப்படி பாடகலத்தை கொடுத்த அவரும் இன்னும் மேலும் மேலும் கிரந்தங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி இதே போல லோகங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும், ஆரோக திருடகாத்திராளா இருந்து கொண்டிருக்கணும், பகவானது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த கிரந்தங்களை ஆவிஷ்கரணம் பண்ணணும்னு சொன்னார். என்னமோ எனக்கு தெரியல, கிரந்தத்தை ஆவிஷ்கரணம் பண்றதுங்கிறது என்ன, அது நாம யார் ஆவிஷ்கரம், சாஸ்வதமா இருக்கக்கூடியதான் சப்தோ நித்திய சப்தத்வாக்குன்னு சொல்றது. நித்தியமான சப்தங்கள் ஆகாசத்துல இருக்கும் பொழுது அதை நாம அபிவியஞ்சகமாகத்தான் இருக்கோம். அதே விதமாக அந்த பகவானவர் நாம எல்லோரையும் இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பண்ணியிருக்கார். அதனால அதை ஆவிஷ்கரணம் பண்ணும்னு சொன்னதுனால பெரியவா ஏதாவது ஒண்ணு சொன்ன நோன்னு சொல்லலாமா, அதுலயும் என்ன சேர்த்துண்டாரேங்கிறதுக்காக ஒரு சந்தோஷப்பட்டு எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், இந்த கிரந்தங்களை வாசித்து எல்லோரும் சகல க்ஷேமத்தையும் அடையணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அதே சமயத்துல அவ தம்பதிகளும் அவளுக்கும் சாஸ்திரம் ஆரோக்கிய திருடகாத்திராதிகளையும் கொடுக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அந்த கிரந்தமானது இப்பொழுது ரிலீஸ் ஆக போகிறது. அத வந்து கொடுக்கும் முதல் காப்பி வந்து நடராஜ ஐயர்களுக்கு கொடுக்கப்படுது ரொம்ப